إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. سبحكم ومتاكم، قال النبي صلى الله عليه وسلم: بعثت أنا والساعة كهاتين. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم، من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. قاف، والقرآن المجيد. بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب. أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد. سرو புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்தாளுகின்ற அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கு உரியது. சலவாத்தும் கலாமும் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீன்கள், இமாம்கள், ஒலிமார்கள், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என கூறி இந்த ஜும்மா பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுல் மஜீத். اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம். இந்த இஸ்லாத்தை தவிர வேறு எந்த ஒரு மார்க்கத்தையும் அல்லாஹு தஆலா அங்கீகரிக்கவில்லை. இந்த இஸ்லாத்தின் அடிப்படை கோட்பாடுகளை மக்கள் மறந்து வேறு எதையோ அவர்கள் மார்க்கம் என்று நினைத்து அவர்கள் நினைத்தவாறு இன்று வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இஸ்லாத்தின் அடிப்படை கோட்பாட்டை இவர்கள் தூக்கி எறிந்த காரணத்தினால் இன்றைக்கு உலகத்தில் அல்லாஹ்வுடைய ஒரு ஆட்சியை எங்களால் பார்க்க முடியவில்லை. முழுக்க முழுக்க சைத்தான்களும் தாகூத்துகளும் உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அல் குர்ஆன் அல் ஹதீஸ் ஒளியில் உலகத்தில் ஒரு இஸ்லாமிய ஆட்சி கிடையாது. ஆனால் தங்களை முஸ்லிம்கள் என்று கூறுகின்றவர்கள் சுமார் 200 கோடி கிட்டத்தட்ட அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அல்லாஹ்வுடைய இந்த ஆட்சி உலகத்தில் இல்லாமல் போனது? இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய ஒரு ஹலீஃபா இல்லாமல் போனதற்கு அடிப்படை காரணம் என்ன என்றால், இந்த தலைமைத்துவத்தை இவர்கள் ஒழித்து கட்டியதும், இந்த தலைமைத்துவத்துக்கு இவர்கள் கட்டுப்படாமல் இருந்ததுதான் அடிப்படை காரணமாகும். இஸ்லாம் என்று சொன்னாலே அது ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு இருப்பதைத்தான் இஸ்லாம் என்று சொல்லப்படும். யாரை குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் முஸ்லிம் என்று கூற முடியும் என்றால், அவர் அந்த இஸ்லாமிய தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு ஜமாஅத்தாக இருக்க வேண்டும், ஜமாஅத்துக்குள் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களுக்கு ஈமான் இல்லை என்பதைத்தான் குர்ஆன் ஹதீஸ் தெளிவாக காட்டிக் கொண்டிருக்கிறது. எனவே தனி வாழ்வு இருக்கின்றது, தனி வாழ்க்கை அது இஸ்லாம் அல்ல. இஸ்லாம் என்பது ஜமாஅத். ஒரு தலைமைத்து ஒரு அமீர்
அவருக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் என்று கூறுகின்றது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம், இப்படியான ஒரு தலைமைத்துவத்தை தூக்கி எறிந்துவிட்டு நீண்ட ஒரு காலமாக இஸ்லாமிய தலைமைத்துவம் இல்லாமல் மக்கள் ஜாகிரியத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய உதவியினால் இந்த ஜமாஅத்து மீண்டும் ஆரம்பித்து மக்களை சத்தியத்தின்பால் அழைத்துக் கொண்டிருக்கின்றது. எனவே இப்படி ஒரு தலைமைத்துவம் இருக்கும் போது இந்த தலைமைத்துவத்துக்குள் வந்து நுழைந்து கட்டுப்படாமல் ஒருவர் இருந்து மரணிப்பாரே ஆனால் அல் குர்ஆன் அல் ஹதீஸ் வழியில் அவர் ஜாஹிலிய மரணத்தை தான் தழுவார் என்பதில் கடுகளவும் சந்தேகம் இல்லை. எனவே அல் இஸ்லாம் இந்த அல் குர்ஆன் அல் ஹதீஸ் எதை காட்டுகிறது என்றால் அடிப்படை ஒரு இஸ்லாமிய அடிப்படை காரணம் என்னவென்றால் அந்த தலைமைத்துவம் இருக்க வேண்டும். அந்த தலைமைத்துவத்திற்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல் குர்ஆன் ஹதீஸ் காட்டுகின்றது. இதுதான் இஸ்லாம் என்று. இந்த அல் குர்ஆன் அல் ஹதீஸ் ஒளியில் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நாங்கள் 1425 வருடங்களாக வாழ்ந்த மக்களை நாங்கள் முன்மாதிரியாக எடுப்பதாக இருந்தால் அருமை சஹாபாக்களைத்தான் எடுக்க வேண்டும். அருமை சஹாபாக்கள் எப்படி இந்த குர்ஆன் ஹதீஸுக்கு கட்டுப்பட்டிருந்தார்கள், எப்படி ஒரு தலைமைத்துவத்திற்கு அவர்கள் கட்டுப்பட்டு கீழ்வழங்கி இருந்தார்கள் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். இதில் ஒரே ஒரு சஹாபியை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இந்த ஜும்மா அபூதர் அல் ஹிஸாரி என்று ஒரு சஹாபி, இவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். இவர்கள் எப்படி இந்த தலைமைத்துவத்தை ஏற்றிருந்தார்கள், இந்த தலைமைத்துவத்தை ஏற்றெடுக்கின்ற ஒருவர் அதற்கு கட்டுப்பட வேண்டும். விசேஷமாக அந்த தலைமைத்துவம் தன்னுடைய விருப்பத்துக்கு மாறாக ஒரு முடிவெடுக்கும் போதும் அங்கு கட்டுப்பட வேண்டும். இதுதான் இஸ்லாம் என்பது. விருப்பில் மட்டும் அமீருக்கு கட்டுப்படுவது இஸ்லாம் அல்ல, விருப்பிலும் வெறுப்பிலும் அமீருக்கு கட்டுப்பட வேண்டும். இந்த கட்டுப்பாட்டில் இருந்து ஒருவர் வெளியேறினால் அவர் இஸ்லாத்தின் வளையத்தை தூக்கி எறிந்து விட்டார் என்று இஸ்லாம் கூறுகின்றது. இப்போ இந்த அபூதர் ஹிஸாரி என்ற ஒரு சஹாபியை நீங்கள் எடுத்து பாருங்கள், அவருடைய வாழ்க்கை எப்படி ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டிருந்தார்கள். எனவேதான் அருமை சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் பொன் எழுத்துகளினால் பொறிக்கப்பட வேண்டியது. முழுக்க முழுக்க அல்லாவுக்கும் தூயருக்கும் அவர்கள் கட்டுப்பட்டவர்கள், குர்ஆன் ஹதீஸை முழுமையாக பின்பற்றியவர்கள். எனவேதான் ஒருவர் எகிப்து நாட்டில் இருந்த ஒரு கவர்னர் ஒரு அமீரிடத்தில் ஒரு ஹதீஸ் இருப்பதாக கேள்விப்பட்டு மதீனாவிலிருந்து எகிப்து நாட்டுக்கு செல்கின்றார். அங்கு சென்று அமீருக்கு ஒரு தகவல் அனுப்புகின்றார், இப்படி ஒருவர் வந்திருக்கிறார் உங்களை சந்திப்பதற்கு. உடனே அவர்கள் தங்களுடைய அரண்மனையில் இருந்து வெளியில் வருகிறார்கள். அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அவருடைய கால்களில் பாதணி இல்லை, செருப்பு இல்லை. உடனே இந்த சஹாபி ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள், நீங்கள் ஒரு அமீராக இருக்கிறீர்கள் ஆனால் காலில் செருப்பு இல்லாமல் நடக்கின்றீர்களே என்று கேட்டார்கள். உடனே அந்த சஹாபி என்ன சொன்னார்கள், அந்த கவர்னர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூற நான் கேட்டிருக்கின்றேன், சில வேளைகளில் நீங்கள் செருப்பில்லாமலும் நடங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று அந்த சஹாபி அந்த கவர்னர் சொல்லுகின்றார்கள். எனவே பாருங்கள், எப்படி குர்ஆன் ஹதீஸ் அவர்கள் பின்பற்றி இருக்கிறார்கள். இந்த வரிசையில் தான் அபூதர் கஃபார் என்ற ஒரு சஹாபி, அவருடைய சில குறிப்புகளை நான் இந்த ஜும்மாவில் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகின்றேன். தலைமைத்துவம் இல்லாமல் கட்டுப்படாமல் ஒருவர் முஸ்லீமாக இருந்து சுவர்க்கம் செல்லலாம் என்று இந்த பிரிவுகள் கூறுகின்றார்கள். ஆனால் அருமை சஹாபாக்களுடைய வாழ்க்கை இப்படி அல்ல. இவர்கள் கூறுகின்ற இந்த கூற்றுக்கு நேர்முரணான சஹாபாக்களுடைய வாழ்க்கை, இவர்களுடைய கூற்றுக்கு நேர்முரணான கருத்துக்களை அல் குர்ஆனும் ஹதீஸும் வைக்கின்றது. எனவே கடுகளவும் சந்தேகம் இல்லை, ஜமாஅத் தலைமைத்துவம் இல்லாமல் இஸ்லாம் இல்லை. இதைத்தான் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் ஸஹீஹுல் புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸுகளை அப்படியே வகித்து ஒரு கருத்தை வெளியிட்டார்கள், லா இஸ்லாம இல்லா பில் ஜமா, ஜமாஅத் இல்லாமல் இஸ்லாம் இல்லை என்றார்கள். இப்படித்தான் குர்ஆன் ஹதீஸ் கூறுகின்றது. எனவே இந்த அடிப்படையில் இவர்கள் உதறி தள்ளிய காரணத்தினால் இன்றைக்கு உலகத்தில் அந்நியவர்களுக்கு அடிமைப்பட்டு அந்நியவர்களுக்கு கீழ்படிந்து இவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். முழுக்க முழுக்க தாகூத்துகளின் கட்டுப்பாட்டுக்குள் முஸ்லிம்கள் என்று கூறுபவர்கள் அடங்கி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். என்ன காரணம்? இந்த தலைமைத்துவத்தை உதறி தள்ளினார்கள், தலைமைத்துவம் தேவையில்லை என்றார்கள், அமீர் இல்லாமல் முஸ்லீமாக வாழலாம் என்றார்கள். என்ன காரணம்? தங்களுடைய மனோ இச்சையின்படி வாழ்வதற்கு அவர்கள் விரும்பினார்கள். இது இந்த கட்டுப்பாடு தடையாக இருந்தது. எனவே ஒரு கருத்தை வெளியிட்டார்கள், அமீர் இல்லாமல் இஸ்லாம் இருக்கின்றது, ஒருவர் சுவர்க்கம் செல்லலாம் என்று. அல்லாஹ் இவர்களை பாதுகாக்க வேண்டும். எங்களை அல்லாஹு தஆலா பாதுகாத்து இப்படியான ஒரு அடிப்படைக்குள் எங்களை நுழைத்து வைத்திருக்கின்றான். அதற்காக நாங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பாருங்கள், இந்த அபூதர் கைஃபார் என்ற சஹாபி முஆவியத் இப்னு அபி சுஃபியான் அவர்கள் கூறுகின்றார்கள், லம்மா ஃபரஜ அபூதர் இலா ரபசா, அபூதர் அவர்கள் மதீனாவில் இருந்து ரபசா என்ற கிராமத்துக்கு புறப்பட்டார்கள். இது நீண்ட ஒரு வரலாறு. அபூதர் என்ற சஹாபிக்கும் மூன்றாவது ஹலீபா உஸ்மான் இப்னு அஃபானுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுவிட்டது. ஒரு குர்ஆன் வசனத்தில் ரெண்டு பேரும் கருத்து முதல் கொண்டார்கள். அப்போது இந்த ஹலீபா தலைமைத்துவம் இவருக்கு கட்டளையிடுகின்றது, உங்களுடைய கருத்தை மக்களுக்கு மத்தியில் வைக்கக்கூடாது, உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, நீங்கள் இந்த மதீனாவிலிருந்து எங்கேயாவது போய் ஒளிந்து இருக்க முடியுமா என்று கேட்டார்கள். உடனே அபூதர் சொன்னார்கள், இந்த தலைமைத்துவத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக சொன்னார்கள், என்னுடைய கருத்தை நான் வெளியிட மாட்டேன், நான் எங்கேயாவது புறப்பட்டு சென்று தன்னந்தனியாக வாழ்வேன், அதே நேரத்தில் தலைமைத்துவம் என்றைக்கு எனக்கு கட்டளையிடுகின்றதோ ஜிஹாதுக்கு வரும்படி நான் உடனே புறப்பட்டு வருவேன் என்று கூறிவிட்டு தங்களுடைய மனைவியையும் அடிமையை எடுத்துக்கொண்டு ரபசா என்ற கிராமத்துக்கு புறப்பட்டார்கள். இந்த ரபசா என்ற கிராமம் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் இருக்கிறது. இந்த பிரிவில் உள்ளவர்கள் தலைமைத்துவம் இல்லாமல் இஸ்லாம் இருக்கலாம், அமீர் இல்லாமல் இஸ்லாம் இருக்கிறது, பைனத் இல்லாமல் முஸ்லீமாக வாழலாம், ஜமாஅத்தில் முஸ்லீமில் இல்லாமல் சுவர்க்கம் செல்லலாம் என்று கூறுகின்றார்களே, இவர்கள் இந்த அபூதரை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ள வேண்டும். எப்படி கட்டுப்பட்டார் என்று பாருங்கள். உடனே அவர்கள் அந்த ரபசா என்ற கிராமத்துக்கு புறப்பட்டார்கள். இது மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அங்கு போகும்போது ஈராக் நாட்டைச் சேர்ந்த சிலர் வந்து இவரை சந்தித்தார்கள். கேள்விப்பட்டார், இப்படி மதீனாவில் இருந்த ஹலீஃபா அபூதர்ரை இப்படி வெளியேற்றி இருக்கிறார்கள், ரபதா என்ற கிராமத்துக்கு புறப்படுகிறார்கள் என்று கேள்விப்பட்டு இவரை சந்திக்க வந்தார்கள். குழப்பவாதிகள், முஸ்லீம்களுக்குள்ளும் சில குழப்பவாதிகள் இருப்பார்கள். மேலும் அதாவது நெருப்பு எரியும் போது அதிலே எண்ணெயை ஊற்றி அந்த நெருப்பை நன்றாக மூட்டுபவர்கள் உள்ளே இருப்பார்கள். அவர்களுக்கு தான் இஸ்லாத்தில் முனாஃபிக்கள் என்று சொல்லப்படும். இப்படி சிலர் ஈராக்கில் இருந்து கேள்விப்பட்டு வந்தார்கள். வந்து சொன்னார்கள், யா அபாதர் கது பலகனா அல்லதி சுனி அபி, அபூதர் உங்களுக்கு மதீனாவில் நடந்த நிகழ்ச்சி எங்களுக்கு கேள்விப்பட்டது. ஹலீஃபா இப்படி உங்களை கழிக்கக்கூடாது என்று கட்டுப்பாடு கொண்டிருக்கிறார்கள், மதீனாவிலிருந்து எங்கேயாவது சென்று தனியாக வாழ முடியுமா என்று கேட்டிருக்கிறார்கள், நீங்கள் புறப்படுவதாக நாங்கள் கேள்விப்பட்டு வந்திருக்கின்றோம், எனவே நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் ஹலீஃபாவோடு எதிர்த்து போராடுவதற்கு ஒரு கொடியை தூக்குங்கள், உங்களுக்கு பின்னால் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் வருவதற்கு என்று சொன்னார்கள். நயவஞ்சகர்கள், நெருப்பை மூட்டுபவர்கள், என்ன சொல்ல வேண்டும்? வந்து ஹலீஃபா செய்ததில் உங்களுக்கு நன்மை இருக்கிறது, உங்களுடைய கருத்தை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள், இஸ்லாத்தை வழிநடத்துகின்ற ஒரு அமீர் ஹலீஃபா என்ன சொல்லுகின்றார் அல்லாஹ் சரி, எனவே அவருடைய அந்த கருத்தை நீங்கள் ஏற்று அதற்கு கட்டுப்பட்டு நீங்கள் ஒழுங்கிருங்கள் என்று சொல்ல வேண்டும். ஆனால் இவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஜமாஅத்துக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி சொன்னார்கள், நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு சஹாபி, உங்களுக்கு பின்னால் ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கின்றார்கள், இந்த ஹலீஃபா எடுத்த முடிவு பிழையானது, எனவே நீங்கள் ஒரு கொடியை தூக்குங்கள் யுத்தத்தில், உங்களுக்கு பின்னால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரளுவார்கள் என்று சொன்னார்கள். கால மஹலன் மஹலன் யா அஹ்லல் இஸ்லாம். ஆனால் அபூதர் இதற்கு கட்டுப்படவில்லை. அல்ஹம்துலில்லாஹ், உண்மையான ஒரு சஹாபி, மார்க்கம் நன்றாக தெரியும், தலைமைத்துவம் எல்லாம் என்ன என்று அவர்களுக்கு தெரியும். உடனே சொன்னார்கள், அமைதி அமைதி, இஸ்லாமியர்களே அமைதியாக இருங்கள் அமைதியாக இருங்கள். فَإِنِّي سَمِعْتُ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمْ يَقُولُ, அல்லாஹ்வுடைய தூதர் பின்வருமாறு கூற நான் கேட்டிருக்கின்றேன், سَيَقُولُ بَعْدِ سُلْطَانَ, எனக்கு பிறகு சுல்தான் வருவார். சுல்தான் என்றால் இமாம், அமீர், அனைவருக்கும் ஹலீஃபாவுக்கும் சுல்தான் என்று சொல்லப்படும். சுல்தான் என்றால் ஒரு சக்திக்கு சொல்லப்படும் அரபியில், ஒரு ஆதாரம். எனவே ஒரு அமீர் ஆதாரம், எனவே தான் வருகின்றது. யார் ஒரு அமீருடைய கட்டுப்பாட்டிலிருந்து வெளியேறினால் இவர் மறுமையில் அல்லாஹ்வை சந்திப்பார், இவருக்கு எந்த ஒரு ஆதாரமும் இருக்கார், எந்த ஒரு ஆதாரமும் இவரிடத்தில் இருக்கார் தான் முஸ்லீம் என்பதற்கு. இப்போது இவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கூற நான் கேட்டிருக்கின்றேன், எனக்கு பின்னால் சுல்தான் வருவார். அந்த நேரத்தில் அவரை கண்ணியப்படுத்துங்கள், அமீருக்கு கட்டுப்படுங்கள். மனிதமசில்லஹு ஜகர ஜகரதன் ஃபில் இஸ்லாம், யாராவது அந்த சுல்தானை இழிவுபடுத்த நினைத்தால் அவர் இஸ்லாத்தின் கோட்டையில் ஒரு பகையை உடைத்தறிந்தவராக கருதப்படுவார். வலம் யுக்பலு மின்ஹு தௌபத்துன் ஹத்தா யுஈதஹா கமா கானத், ஏற்கனவே அந்த இஸ்லாமிய கோட்டை எப்படி இருந்ததோ அதே போன்று அதை கொண்டு வரும் வரைக்கும் இவருடைய தௌபா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் என்ற ஹதீஸை அபூதர் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் வாயை அடைக்க வைத்தார்கள். இதுதான் இஸ்லாம். இதிலிருந்து பல படிப்புகளை நாங்கள் தரலாம். ஒன்று, ஒரு கட்டுப்பாடு. இரண்டாவது விடயம், தன்னுடைய விருப்பத்திற்கு மாறாக ஒரு அமீர் முடிவெடுத்தால் கட்டுப்பட வேண்டும். மூன்றாவது, அந்த ஜமாஅத்துக்குள் சில குழப்பவாதிகளும் இருப்பார்கள், அவர்கள் வந்து இப்படியான ஒரு தீர்ப்பு வழங்கப்படுகின்ற நேரத்தில் இவரை தூண்டிவிட்டு ஜமாஅத்தை குழப்பதற்கு முயற்சி செய்வார்கள் என்பதை நான் இன்று விளங்கிக் கொள்கின்றோம். நான்காவது விடயம், இப்படி முயற்சி செய்பவர்களுடைய வாய் அடைக்கக்கூடிய முறையில் குர்ஆன் ஹதீஸை முன்வைக்க வேண்டும். இவருடைய குழப்பத்துக்கு நாம் ஆளாகக்கூடாது. பாருங்கள், அபூதர் என்ன சொன்னார்கள், இஸ்லாமியர்களே அமைதியாக இருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லியிருக்கிறார்கள், சுல்தான் வருவார், அவருக்கு கண்ணியம் கொடுங்கள், அவரை யாராவது இழிவுபடுத்த நினைத்தால் அவர் இஸ்லாத்தின் கோட்டையை தகர்த்தவராக கருதப்படுவார், அப்படி தகர்க்கப்பட்ட கோட்டையை மீண்டும் அவர் சரிபடுத்துவரை இவருடைய தௌபா அங்கீகரிக்கப்பட மாட்டார் என்று சொன்னார்கள். வாயடைத்து போனாக இராக்கியர்கள், ஈராக் நாடு இருக்கிறதே மிக ஒரு பயங்கரமான ஒரு நாடு, அங்கு வாழ்பவர்கள் இஸ்லாத்தின் எதிரிகள், ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டவர்கள். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை மதீனாவில் இருந்து கொண்டு சொன்னார்கள், ஈராக் நாட்டின் பக்கம் கையை காட்டி சொன்னார்கள், இந்த நாட்டில் தான் ஷைத்தானுடைய கொம்பு தோன்றும் என்று சொன்னார்கள். அப்படி ஒரு பட்ட ஒரு மோசமான ஒரு நாடும், அங்கு வாழ்பவர்கள் ஷைத்தான்கள். தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து வருகின்றோம், அந்த இஸ்லாத்தை தலை தூக்க விடமாட்டார்கள் வருகின்ற அரசர்கள் ஆட்சியாளர்கள். அப்படிப்பட்ட மிகவும் மோசமானவர்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை இழிவுபடுத்துகின்ற தாகூத்துகள். இன்றைக்கு பாருங்கள், ஈராக்கு சென்ற சகோதரர்கள் இந்த ஜமாஅத்தில் இருக்கின்றார்கள், மதுபான கடை சர்வ சாதாரணம், விபச்சார விடுதிகள் சர்வ சாதாரணம், டான்ஸ் கிளப்புகள் சர்வ சாதாரணம், ஆனால் கொடியில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் குறையும் சந்திரனையும் குறையும் போட்டு வைத்திருக்கிறார்கள். இஸ்லாமிய நாடு என்று கூறுகின்றார்கள், முழுக்க முழுக்க தாகூத்துடைய ஆட்சி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இங்குதான் ஷைத்தானுடைய கொம்பு தோன்றும் என்றார்கள். அந்த ஈராக் வாசிகள் தான் வந்து அபூதரை குழப்புவதற்கு முயற்சி செய்தார்கள். ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு இப்னு உமர் ஹஜ்ஜுக்கு வந்திருந்தார்கள். அங்கு சில ஈராக் வாசிகள் வந்து இப்னு உமரிடத்தில் எங்களுக்கு ஒரு ஃபத்வா தேவை, ஒரு கேள்வி இருக்கிறதற்கு பதில் அறியுங்கள் என்றார்கள். என்ன என்று கேட்டார்கள். சொன்னார்கள், ஒருவர் இஹ்ராம் கட்டியதற்கு பிறகு ஒரு கொசுவை கொண்டு விட்டால் அதற்கு என்ன பரிகாரம் என்று கேட்டார்கள். ஏனென்றால் ஒருவர் இஹ்ராம் கட்டியதற்கு பின்னால் எதையும் கொல்லக்கூடாது, அப்படி கொண்டால் அதற்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்று குர்ஆன் கூறுகின்றது. இவர்கள் வந்து கேட்டார்கள், ஒருவர் ஒரு கொசுவை கொண்டு விட்டால் அதற்கு என்ன நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்று. உடனே உமர் இப்னு கத்தாப் அவர்கள் கேட்டார், நீங்கள் யார் என்று. சொன்னார்கள், நாங்கள் ஈராக் வாசிகள். உடனே சொன்னார்கள், நீங்கள் தானே அல்லாஹ்வுடைய தூதருடைய பேரப்பிள்ளையை கொலை செய்தவர்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கர்பலாவிலே வைத்து கொண்டவர்கள் நீங்கள் தான். இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதருடைய பேரப்பிள்ளை அவர்களை கொலை செய்துவிட்டு நீங்கள் வந்து ஒரு கொசுவுக்கு பரிகாரம் என்னவென்று கேட்கிறீர்களா என்று கேட்டார்கள். பேரப்பிள்ளையை கொண்டு விட்டு இந்த கொசுவா உங்களுக்கு பெருசாக தெரிகிறது என்ற அப்படிப்பட்ட ஒரு மோசமான இந்த ஈராக் வாசிகள். மார்க்கம் என்பது மருந்துக்கும் கிடையாது. எனவேதான் சொன்னார், சைத்தானுடைய கொம்பு இங்க தோண்டும் என்று. பாருங்கள், அந்த நேரத்தில் வந்து அபூதரை குழப்புவதற்கு என்ன சொன்னார்கள், கொடியை கட்டுங்கள், உங்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் திரளும், கலீஃபாவோடு எதிர்த்து போராடுங்கள் என்றார்கள். ஆனால் அருமை சஹாபி சொர்க்கவாசி அல்லாஹ்வுடைய தூதரினால் சொர்க்கவாசி நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் இவருடைய வலையிலே சிக்கவில்லை. இதே போன்று இன்னொரு சம்பவம் இருக்கின்றவர்களை பாருங்கள். அபூதர் அவர்கள் கூறுகின்றார்கள், அத்தானி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானஃபி மஸ்ஜிதில் மதீனா, நான் மஸ்ஜித் நபவியில் ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் வந்தார்கள். ஃபலரபனி பிரிஜ்லி, தங்களுடைய காலினால் என்னுடைய காலிலே தட்டி என்னை எழுப்பினார்கள். வகால் அலா அராக நாஇமன் ஃபீ, எழுப்பி கேட்டால் அபூதர் என்ன இதை தூங்கிக் கொண்டிருக்கிறேன். فَقُلْتُ يَا رَسُولَ اللَّهِ غَلَبَنِي عَيْنِي, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு தூக்கம் வந்து விட்டது, தூங்கி விட்டேன் என்று சொன்னேன். فَقَالَ كَيْفَ تَصْنَعُ إِذَا أُخْرِجْتَ مِنْ, கேட்டார்கள், அபூதரே ஒரு காலம் வரும், என்னுடைய மரணத்திற்கு பிறகு ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இந்த மஸ்ஜித் நபவியிலிருந்து நீ வெளியேற்றப்பட்டால் என்ன செய்வாய் என்று கேட்டார்கள். அப்படி ஒரு சித்னாவுடைய காலம் வரும், உன்னை மஸ்ஜித் நபவியில் இருக்க விடாது விரட்டுவார்கள், என்ன செய்வாய் என்று கேட்டார்கள். ஃபகால் மா அஸ்னாவு அப்ரிபு பி ஸைஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே அப்படி யாராவது வந்து என்னை மஸ்ஜித் நபவியில் இருக்கக்கூடாது என்று விரட்டினால் என்னுடைய வாளை எடுத்து அவரை வெட்டுவேன் என்று சொன்னேன். ஃபகால், உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அலா அதுல்லுக அலா கைரின் மின் தாலிக வ அக்ரபு ரஸ்தா, அபூதரே இதைவிட ஒரு சிறந்த விடயத்தை, இதைவிட ஒரு சரியான வழியை நான் உனக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள். அப்படி செய்யாது, உன்னை ஒரு அமீர் ஒரு ஹலீஃபா வந்து நீ மஸ்ஜித் நபவியில் இருக்கக்கூடாது வேறு எங்கேயாவது செல் என்று ஒரு கட்டளை விட்டார். அது எதற்கு கட்டளை, அது அவருக்கு தான் தெரியும். அது ஒரு அமீருடைய வேலை, அவர் சரியாக செய்தால் அவருக்கு நன்மை கிடைக்கும், அவர் பிழையாக செய்தால் அல்லாஹ்விடத்தில் அவருக்கு தண்டனை. உங்களுடைய கடமை என்னவென்றால் அவர் தெளிவான ஒரு குஃப்ரை செய்யும் வரைக்கும் தலைமைத்துவத்திற்கு கட்டுப்படுவதான் இஸ்லாம். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால், அப்படி நீ வாளை எடுத்து அவரை வெட்டுவது சண்டைக்கு போவது சரியல்ல, இதைவிட சிறந்த விஷயத்திலும் நேரான ஒரு வழியில் நான் உனக்கு காட்டித் தருகிறேன் என்று கூறிவிட்டு சொன்னார்கள். அமீருக்கு செவிமடு கட்டுப்படும், மஸ்ஜித் நபரில் இருக்காது என்று சொன்னால் வெளியேறிச்சல் செவிமடு அவருக்கு கட்டுப்படும். எப்படி வழி நடத்துகின்றாரோ அப்படியே நீங்களும் அதற்கு கீழ்படிந்து நட என்று சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பாருங்கள், இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது, எப்படி ஒரு தலைமைத்துவத்திற்கு கட்டுப்பட வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறது என்று பாருங்கள். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸை அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்படியான கட்டங்கள் வரும்போது இந்த ஹதீஸை மக்களுக்கும் சொல்லிக்காட்டி தாங்களும் அமல் செய்திருக்கின்றார்கள். எனவே இதுதான் இஸ்லாம் என்பது. இதற்கு முரணானது இஸ்லாம் அல்ல, தனி வாழ்க்கை தனி வாழ்வு இஸ்லாம் அல்ல, கூட்டு வாழ்வுதான் இஸ்லாம். கூட்டு வாழ்வு என்றால் ஒரு ஜமாத் ஒரு அமீர், அவரிடத்தில் பையத்து செய்ய வேண்டும். குர்ஆன் ஹதீஸை கொண்டு வழிநடத்தும் காலமெல்லாம் அவருக்கு கட்டுப்பட வேண்டும். குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான விடயத்தை சொன்னால் அந்த விடயத்தில் மட்டும் அவருக்கு கட்டுப்படக்கூடாது. இதுதான் இஸ்லாம். இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அல்ஹம்துலில்லாஹ் என்று இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சத்தியத்தை தான் நாங்கள் மக்களுக்கு அடிக்கடி எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். எனவே இப்படியான ஒரு ஜமாஅத் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் வழிநடத்தக்கூடிய இப்படி ஒரு ஜமாஅத் இருக்கும் போது இதை தெரிந்து கொண்டு யாரும் இதற்கு வெளியிலிருந்து மரணித்துவிடக் கூடாது. அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வஸ்தக்ஃபிரூ இன்னஹு வல் கஃபூரு ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வபஅத். இப்போது நான் வாசித்து காட்டிய இந்த ஹதீஸ்கள் எல்லாம் கிதாபு சுன்னா என்ற ஒரு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹீஹான ஹதீஸ்கள். இந்த அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறிய இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகின்றேன். ஏனென்றால் நாம் முன்வைக்கின்ற இந்த அடிப்படையை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் தான் அருமை சஹாபாக்களும் வாழ்ந்திருக்கிறார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இப்படி திருப்பி திருப்பி இந்த ஆதாரங்களை முன்வைக்கின்றோம். குந்து அஹ்திமு அந்நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பணிவிடை செய்வேன், வேலை முடிந்ததும் வந்து மஸ்ஜித் நபவியிலே சாய்ந்து கொள்வேன். ஒரு நாள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஹிதுமத்துகளை எல்லாம் செய்துவிட்டு மஸ்ஜித் நபவியிலே வந்து சாய்ந்து கிடந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து தங்களுடைய காலினால் என்னுடைய காலில் அடித்து எழுப்பினார்கள். எழுந்து உட்கார்ந்து கொண்டேன். கேட்டார்கள், அபூதர் நீ இந்த மதினாவில் இருந்து வெளியேற்றப்பட்டால் என்ன செய்வாய் என்றார்கள். என்னுடைய கருத்து என்ன, ஒருவரை ஒரு ஊரிலிருந்து வெளியேற்ற முடியுமா? யாராலும் முடியாது. ஆனால் ஒரு அமீருக்கு தான் முடியும். ஒருவர் ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் பைஅத்து செய்து சேர்ந்திருக்கின்றார். இவர் இந்த அமீருக்கு கட்டுப்பட்டவர். இந்த ஜமாஅத்துடைய கட்டுப்பாட்டில் இருந்து வெளியில் சென்றால் இவருடைய இஸ்லாம் கழுத்திலிருந்து போய்விடும் என்பதை உறுதியாக விளங்கி வைத்திருக்கின்றார். இப்போது ஒரு அந்த அமீர் இவரை அழைத்து காரணத்தை காட்டாமல் நீங்கள் இந்த புத்தளத்திலிருந்து வெளியேற வேண்டும், வேறு எங்கேயாவது சென்று வாழுங்கள் என்று சொன்னால் இந்த முஸ்லிமுக்கு தெரியும், இந்த கட்டுப்பாட்டை மீறினால் நான் இஸ்லாத்திலிருந்து போய்விடுவேன், உடனே வெளியேறி விடுவார். இது ஒரு அமீரால் தான் நடக்க முடியும், வேறு யாராலும் ஒருவரை வெளியேற்ற முடியாது. இது ஒரு அமீருக்குரிய ஒரு சக்தி. இது எப்போது நடக்கும் என்றால் அந்த மாமூர் ஏவப்பட்டவரும் குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் அமீருக்கு கட்டுப்படாவிட்டால் நான் இஸ்லாத்திலிருந்து வெளியேறி விடுவேன் என்ற விளக்கம் சரியாக இருந்தால் தான் அவரும் கட்டுப்படுவார், வேறு யாராலும் நடக்க முடியாது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கின்றார்கள், பாருங்கள் நீ இந்த மதீனாவிலிருந்து வெளியேற்றப்பட்டால் என்ன செய்வா என்று கேட்டார்கள். அப்படி ஒரு அமீர் வந்து இந்த மதீனாவில் இருக்கக்கூடாது என்று எனக்கு கட்டளையிட்டால் நான் பேசாமல் போய் மஸ்ஜித் நபவியில் இருப்பேன், பள்ளியில் தேவைப்பட்டால் வீட்டுக்கு செல்வேன், பள்ளிக்கு வருவேன், வெளியில் செல்ல மாட்டேன் என்று கூறினார்கள். அந்த அமீர் இந்த பள்ளிக்குள்ளும் இருக்கக்கூடாது என்று கட்டளையிட்டால் என்ன செய்வார் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், அப்படி வந்தால் என்னுடைய வாளை எடுத்து யார் என்னை பள்ளியிலிருந்து வெளியேற்றுகின்றாரோ அவரோடு நான் போராடுவேன் என்று சொன்னேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஹு அலா மன்கிபி, உடனே அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய கையை என்னுடைய தோளிலே அப்படி வைத்தார்கள். வைத்து சொன்னார்கள், அபூதர்ரே, நீ இப்போது சொன்ன இந்த வார்த்தை இருக்கின்றதே, இதை அல்லாஹு தாலா மன்னிக்க வேண்டும். நீ சொன்ன வார்த்தை பிழையான வார்த்தை, எனவே அல்லாஹு தாலா உன்னை மன்னிக்க வேண்டும் என்று சலாசன் மூன்று முறை சொன்னார்கள். அபூதரே, அல்லாஹு தாலா உன்னை மன்னிப்பானா? பல் தன்காது மஹும் ஹைசு காது சொன்னார்கள். அப்படி அல்ல, உன்னை எப்படி அவர்கள் கட்டுப்படுத்துகின்றார்களோ அப்படி நீ கட்டுப்படு. உன்னை எப்படி அவர்கள் ஓட்டி செல்லுகின்றார்கள் அப்படி நீ ஓடு என்று சொன்னார்கள். கட்டுப்பட்டு நடைகின்றார்கள், அப்படி நீ எதிர்த்து போராட முடியாத ஒரு அமீருடன் அவர் உன்னை இந்த ஊரில் இருந்தும் பள்ளியில் இருந்து வெளியேற்றினால் நீ வெளியேறிவிடும், அவருக்கு கட்டுப்படு என்று சொன்னார்கள். இப்படி இந்த ஹதீஸ் இவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களாம், வலவ் அப்தன் அஸ்வர், இப்படி ஒன்னு பள்ளியிலிருந்து வெளியேற்றுகின்ற அமீர் ஒரு கருப்பு அடிமையாக இருந்தாலும் சரி கட்டுப்படுகின்றார்கள் என்று இந்த ஹதீஸ் அபூதர் கூறிவிட்டு சொல்லுகின்றார்கள். கால அபூதர் பலம்மா குவீத்து இலா ரபதா, உஸ்மான் இப்னு அஃபானுடைய காலத்தில் இந்த ரபதா என்ற இடத்துக்கு நான் செல்ல வேண்டும் என்று முடிவு கட்டப்பட்ட நேரத்தில் நான் ரபதாவுக்கு வந்தேன். என்னுடைய மனைவியையும் அடிமையும் அழைத்துக் கொண்டு இந்த கிராமத்தில் ஒதுங்கி விடுவோம் என்று நான் அங்கு வந்தேன். அங்கு வரும்போது பாதையில் அந்த இடத்தில் ஒரு பள்ளியில் தொழுகை நடத்தப்படுகின்றது, தொழுகைக்கு காமத்து சொல்லப்படுகின்றது. அஸ்வர், அப்போது ஒரு கருப்பு மனிதர், ஒரு அடிமை தொழுகை நடத்துவதற்கு முன்னே சென்றார். என்னை கண்டதும் பின்வாங்கி விட்டார். ஏனென்றால் ஒரு சஹாபி வருகின்றார்கள், முக்கியமான ஒரு சஹாபி, உடனே இந்த தொழுகை நடத்துவதற்கு முன்னால் வந்தவர் பின்வாங்கி விட்டார். சஹாபியை கண்டதும் வல் யுக்தீமனி ஃபகுல்து கமா அந்த பல் அன் காபில் அம்ரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உடனே அபூதர் சொன்னார்கள், நீங்களே சென்று தொழுவீர்கள், நீங்களே சென்று தொழுவீர்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது போன்று. என்ன சொன்னார்கள்? ஒரு கருப்பு அடிமையாக இருந்தாலும் கட்டுப்பாடு என்றார்கள், எனவே நீங்கள் தொழுகை நடத்துங்கள், நான் உங்களுக்கு பின்னால் தொழுகேன் என்றார்கள். பாருங்கள் எப்படி இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது, எந்த அளவு குர்ஆன் ஹதீஸுக்கு அவர்கள் மதிப்பு கொடுத்தார்கள், தலைமைத்துவத்தை எப்படி அவர்கள் வேண்டி வைத்திருக்கிறார்கள். சர்வ சாதாரணமாக இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு ஹிலாபத்தில் கூட, ஒரு ஹலீஃபா இருக்கும் போது கூட அவருக்கு கட்டுப்படாமல் வெளியில் ஒருவர் சென்று முஸ்லீமாக வாழலாம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து மக்களை வழிகடுத்துக் கொண்டிருக்கின்றார் இந்த உலமாக்கள். அல்லாஹ் மக்களை பாதுகாக்க வேண்டும். எனவே அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை இந்த அளவு இந்த இஸ்லாமிய தலைமைத்துவத்திற்கு கட்டுப்படுவதற்கு தூண்டிய விடயங்கள் என்ன, எத்தனையோ இருக்கின்றன, எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன. பாருங்கள், அவருடைய சுதந்திரத்திலே கை வைத்தார்கள் ஹலீஃபா உஸ்மான் பின் அஃபான். ஒரு குர்ஆன் வசனத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார்கள், சொன்னால் இந்த விளக்கத்தை கூறக்கூடாது, கட்டுப்பட்டார்கள். எனவே அபூதர் இப்படி தூண்டியதற்கு எத்தனையோ ஆதாரங்கள் இருக்கின்றன. அதில் ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் நான் உங்களுக்கு ஞாபகம் கூட்டிருந்தேன். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மன் நஸ்அ யதஹு மின் தாஅத்தி, யார் அமீருடைய கட்டுப்பாட்டிலிருந்து தன்னுடைய கையை உருவி கொண்டால், அவருக்கு மறுமையில் தான் முஸ்லீம் என்பதற்கு ஒரு ஆதாரமும் இருக்காது, ஒரு ஆதாரம் கிடையாது. யார் அல் ஜமாஅத்தில் இருந்து பிரிந்து இருக்கும் நிலையில் மரணித்து விட்டால், அவர் யாகிலிய மரணத்தை தழுவார் என்றார்கள். இப்படியான இந்த ஹதீஸ்கள் தான் இந்த சஹாபாக்களை இப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள் ஆக்கி வைத்தது. ஆனால் இதற்கு முரணாக வரக்கூடிய வரலாறுகள், அபூபக்கருக்கு ஃபாத்திமா கட்டுப்படவில்லை பையத்து செய்யவில்லை, அபூபக்கருக்கு அலி பையத்து செய்யவில்லை கட்டுப்படவில்லை, அலிக்கு முஆவியா கட்டுப்பட்டு நடக்கவில்லை, ஆயிஷா கட்டுப்பட்டு நடக்கவில்லை, எதிர்த்து போராடினார்கள், 70,000 சஹாபாக்கள் கொல்லப்பட்டார் என்றெல்லாம் வந்திருக்கின்ற விடயங்கள் அனைத்தும் இந்த குர்ஆன் ஹதீஸுக்கு எதிராக இட்டு கட்டப்பட்ட விடயங்கள் என்பதை ஒவ்வொரு முஸ்லீமும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படியான ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லை. குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானவைகள் இது ஷியாக்களினால் புனையப்பட்ட விடயங்கள். இஸ்லாமிய இந்த ஹிலாபத்தை இல்லாமல் ஆக்கி மக்கள் மீண்டும் இப்படி ஒரு ஜமாத்து உருவாகி ஒரு ஹிலாபத்தை கொண்டு வந்து விடுவார்கள் என்று நினைத்து இவர்கள் இப்படியான பிழையான கதைகளை கட்டி மக்களுக்கு மத்தியில் பரப்பி இருக்கின்றார்கள். இதை நம்பி இன்றைக்கு இந்த 72 கூட்டமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. என்ன ஒரு அமீர் தேவை இல்லை, பைரத் என்பது கிடையாது, ஜமாத்து இல்லை. ஒரு ஹிலாபத்தில் கூட ஒருவர் அந்த ஹலீஃபாவை விட்டு பிரிந்து வாழ்ந்து சுவர்க்கம் செல்லலாம் என்று பிழையான நம்பிக்கையிலே இவர்களும் வாழ்ந்து கொண்டு மக்களை வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குறைந்த கூட்டமாக எங்களை எப்படி இந்த வழிகேட்டிலிருந்து எங்களை காப்பாற்றினானோ இதே போன்று ஏனைய மக்களையும் அல்லாஹு தஆலா காப்பாற்ற வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக துஆ செய்து கொண்டிருக்க வேண்டும். இன்னல்லாஹ யாமுரு பில் அத்லி வல் இஹ்சான் وَإِيتَاءِ ذِي الْقُرْبَى وَيَنْهَى عَنِ الْفَحْشَاءِ وَالْمُنكَرِ وَالْبَغْيِ يَعِظُكُمْ لَعَلَّكُمْ تَذَكَّرُونَ فَاذْكُرُوا اللَّهَ يَذْكُرْكُمْ وَادْعُوهُ يَسْتَجِبْ لَكُمْ وَلَذِكْرُ اللَّهِ أَكْبَرُ وَاللَّهُ يَعْلَمُ مَا تَصْنَعُونَ.
அபூதர் என்ற அந்த சஹாபி அறிவித்த மூணு ஹதீஸ் நாம் வாசிக்கிறோம். அந்த ஹதீஸ் அவங்க முக்கியமா அந்த இடத்துல அறிவிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அவங்களுக்கும் அந்த தலைமைத்துவத்திற்கும் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தான். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கு நடக்கிறது இடம்பாடு. அந்த தலைமை அமீருக்கும் மாமூர்கள் என்று சொல்லக்கூடியவங்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கு இடம்பாடு. அப்படி வரும்போது நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணுங்கிறது தான் நாம சரியா தெரிந்து கொள்ளணும். அதுல உறுதியா இருக்கணும். ஏண்டா திடீரென்று தலைமைத்துவத்துக்கும் அது இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சில நேரத்தில் சைத்தான் நல்ல வேலை செய்யறதுக்கு வருவான். அந்த இடத்துல வந்து எப்படியாவது அவங்களை கலட்டி வெளியில போட்டுவான். அப்படின்னு அந்த அபூதர் கிட்ட வந்தாங்க ஈராக்கில் இருந்து. பாருங்க மதீனாவுக்கும் ஈராக்குக்கும் எவ்வளவு தூரம். இந்த விஷயத்தை அவங்க கேள்விப்பட்ட உடனே ஒரு கோஷ்டி கிளம்பி வந்தீங்க. என்ன நோக்கம் இவங்களை சீர்திருத்தம் இல்லை, மேலும் அந்த ஜமாத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தது. இப்படி அந்த குழப்பம் பெருசாக வளர்ந்தா கடைசியில் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவங்களையும் கொண்டு போட்டாங்க. அவங்களை கொண்டு யூதர்களோ கிறிஸ்தவர்களோ அல்ல, அந்த ஜமாத்தில் முஸ்லிமுக்குள்ள இருந்த சில ஆளுக்கு தான் அவங்களை கொண்டு முனாஃபிக்கு. இல்லைன்னா பாருங்க அந்த ஒரு சிலாபத்து ஆசியாவில் பெரிய ஒரு பகுதி ஆசிரிச்சா இதெல்லாம் புடிச்சி வச்சு ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பெரிய ஒரு ஹலீஃபாவை கொண்டு போட்டாங்களே. ஆனா சிந்திச்சு பார்க்கும்போது எப்படியும் நடக்க முடியாது. ஆனா நடந்தது என்ன காரணம்? இப்படி உள்ள அந்த குழப்பவாதிகளை சக்தி செய்த முயற்சிடும். அப்ப இந்த மாதிரி ஒரு கருத்து மோதல் வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்றோங்கிற விஷயத்தில் நாங்கள் உறுதியா இருக்கணும். இல்லைன்னா இன்றைக்கும் எங்களுக்கு அப்படி நிகழ்ச்சி நடக்கலாம். அப்ப அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு உறுதி அதுல இல்லைன்னு சொன்னா அவங்க ஜமாத்திலிருந்து வெளியில போற வேலை போனா என்ன நடக்கும்? நவூஸ் இல்ல. ஆனா சஹாபாக்களை பொறுத்தவரை அப்படி நடக்காது. அவங்க எல்லாம் சொர்க்க வாசல் நபிசல்ல வாசல் தெளிவா சொல்லிட்டாங்க. ஆனா இந்த இடம்பாடு இருக்கு, அப்படி நடந்துருக்கு. அப்ப இந்த பிரச்சனை எப்ப தோன்றும் என்று சொன்னா, ஒரு அமீருடைய வேலை என்ன என்று கேட்டால், ஒருவர் அந்த ஜமாத்துக்குள்ள வாராருன்னு சொன்னா அவருக்கு மார்க்கத்தை விளக்கப்படுத்தி அவர்கிட்ட பையத்தை எடுத்து எப்படி தொழுகிறது, எப்படி ஒதுக்கிறது, எப்படி வந்து தயமம் செய்யறது, எப்படி குளிக்கிறது, ஹலால் என்ன ஹராம் என்ன விளக்கப்படுத்தி அவர் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள மார்க்கத்தை சொல்லி அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு மாறு செய்யாத முறையில பாவங்கள் செஞ்சா கூப்பிட்டு உபதேசம் செய்யறது, நல்லது ஏவுறது, இப்படி வழி நடத்தணும். இதுதான் நாங்கள் இன்றைக்கு செஞ்சு கொண்டிருக்கிறோம். இப்படி செய்யணும். இப்படி செய்யக்கூடிய இடத்துல அவங்களும் சரியா கட்டுப்பட்டு நடக்கணும். அதே நேரத்தில் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான ஒண்ணு ஒரு அமீர் சொன்னா, அந்த நேரத்தில் அந்த பாவத்துல மட்டும் அவரை கட்டுப்படக்கூடாது, அவருக்கு உபதேசம் செய்யணும். குர்ஆன் ஹதீஸுக்கு முரண் அப்படி. இன்னொரு பிரச்சனை வர என்னன்னு கேட்டா, ஒரு குர்ஆன் வசனம் ஒரு ஹதீஸை எடுக்கும் போது சில நேரத்தில் அதுல இரண்டு மூன்று விதமான கருத்துகள் வழங்குறதுக்கு இடம்பாடு. அப்ப அமீர் ஒரு விதமாக வழங்குவார், அதுல இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஒருவர் ஒரு விதமாக வழங்குவார். இப்ப ரெண்டு கருத்து வரக்கூடிய நேரத்தில் அங்க என்ன செய்யுது? அமீருடைய நடைமுறைப்படுத்தப்படுமா, மாமூருடைய நடைமுறைப்படுத்தப்படுமா என்று கேட்டால் அந்த இடத்துல அமீருடைய தான் அங்கே செல்லுபடியாகும். இதுதான் அங்கே நடந்தது. அந்த என்ன அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு கருத்தை முன்வைத்தாங்க. அது சுருக்கம் என்ன, அவங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டா, ஒரு முஸ்லீம் எவ்வளவு சம்பாதிக்கலாம் ஒரு நாளை? 1000 ரூபாயும் சம்பாதிக்கலாம் ஒரு நாளை, 10000 ரூபாயும் சம்பாதிக்கலாம். சம்பாதிச்சு என்ன செய்யணும்? அவங்களுடைய செலவுக்கு போக மிச்சத்தை அப்படியே வேலைகளுக்கு குடிச்சிடணும், வீட்டை சேர்க்கக்கூடாது. இது அவங்களோட ஒரு கருத்து. அவங்களுக்கு ஒரு ஆதாரம் குரான்ல இருந்து ஒரு ஆயத்தை எடுத்து பிழையா வழங்கி கொண்டாங்க, பிழையா வழங்கி கொண்டாங்க, அவ்வளவுதான். அல்லாஹு தஆலா சொல்றா வந்துட்டு, இன்னல்லதீன யுக்னிதூன ஸஹபவல் ஸில்லத வலா யுன்ஃபிகூனா ஃபீ ஸபீலில்லாஹ் ஃபத்குவா பிஹா ஜிபாஹுஹும் வஜுனூபுஹும் ஹாதா மா கனத்தும் ஃபதூகுல் அதாப் பிமா குந்தும் தக்னிதூன் வரும். எவர்கள் தங்கம் வெள்ளிகளை சேர்த்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாமல் வீட்டில் அதை சேர்த்து வைத்தால் மறுமையில் அதை உருக்கி இவருடைய விலா எலும்புகளிலும் ஒத்தனமிடப்படும், இவருடைய நெற்றிகளிலும் ஒத்தனமிடப்படும். பிறகு அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் சேமித்த பொருள்கள் இவைகள் தான், இதனுடைய சுவையை அனுபவியுங்கள். இது குர்ஆன் உண்மையில் இருக்கு. இந்த வசனத்தை அபூதர் எடுத்துக்கொண்டு விளங்கிட்டாங்க. அப்போ தங்கம் வள்ளிய சம்பாதிக்கலாம், அன்றைக்கு காசுகள் தங்கம் வள்ளி தான், சம்பாதிக்கலாம், ஆனா வீட்டை சேர்த்து வைக்கக்கூடாது என்று விளங்கி மக்களுக்கு மத்திய சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப உஸ்மான் பின் அஃபான் கூப்பிட்டுச்சுன்னா, அந்த கருத்து இல்ல. இது என்னன்னு கேட்டால், ஒருவர் தங்கம் வள்ளியை சேர்த்து வீட்டை வைக்கிறார், ஜகாத்து கொடுக்கவில்லை, இவருக்குத்தான் இந்த தண்டனை. ஜகாத்தை கொடுத்துட்டு கோடி கணக்கில் சேர்த்து வைக்கலாம் என்று சொன்னாங்க. ஆனா அபூதருக்கு அது படம் இல்லை. சொன்னாங்க, சரிவா இல்ல, நீங்க சொல்றது போல நான் சொல்றேன் சரி. இப்ப என்ன செய்யறேன் இந்த ஒரு சகாபி, என்ன செய்யறேன் இவங்களுக்கு இப்படித்தான் விளங்கு. அப்பதான் ஹலீஃபா சொன்னாங்க, நீங்க தயவு செய்து உங்களோட கருத்தை வெளியிட கூடாது, உங்களோட வச்சு கொடுங்க, நீங்க வந்து சம்பாதிச்சு கொடுங்க, யார் வேணாங்கிறது. நீங்க 50000 செலவு சம்பாதிங்க, அப்படி செலவழிங்க, அல்லாட பாரு குறைச்சே இல்ல. ஆனா அடுத்தவங்களுக்கு இதை சொல்லாதீங்க. உடனே கட்டுப்பட்டான். இதுதான் ஒரு முஸ்லிம். இதைத்தான் நீங்க வழங்கிக் கொள்ளணும் சரியா? இப்படி ஒரு கருத்து முதல் அமெரிக்கா உங்களுக்கு வரக்கூடிய நேரத்தில் இந்த முன்மாதிரி உடனே கட்டுப்பட்டான். பிறகு கேட்டாங்க, நீங்க தயவு செய்து எழுந்துட்டாங்க, ஒழுங்கு இருக்கீங்களா? அங்க இருக்காங்க. அங்க இருக்கும் போது ஆளுக்க வந்து வந்து கேட்கறான், என்ன உங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனை கேட்கறான் வந்து வந்து. அப்ப பார்த்தா எங்கேயாவது ஒழுங்குறீங்களா? உடனே யோசிச்சுட்டு அதுக்கும் கட்டுப்பட்டு நான் ஒழுங்குறேன்ட்டாங்க. உடனே புறப்பட்டாங்க. ரபதான் இன்றைக்கு அந்த கிராமத்திற்கு மக்காவுக்கும் மதினாவுக்கும் கிடையாது. பாருங்க ஒரு கட்டுப்பாடு. இதே போல இன்றைக்கும் வரும் எங்களுக்கு வந்தா நாங்க என்ன செய்யணும்? பக்குவமா இருக்கணும். எங்கட கருத்தை தூக்கி ஒரு பக்கம் வச்சு போட்டு அப்ப சரி ஹதீஸும் இப்படிதான் வந்து கருத்து மோதல் சித்தனாக்கள் குழப்பங்கள் வரும்போது நீங்க அமீருடனும் அமீரோடு சேர்ந்திருக்கக்கூடிய சகாக்களோடு நீங்களும் சேர்ந்து கொள்ளுங்க, தனிக்கருத்தை முன்வைக்காதீங்க. அப்பதான் இந்த இஸ்லாம் சரியா ஓடிக்கொண்டிருக்கும். நாங்களும் ஒரு பாவம் இல்லாம சரியா வாழ்ந்து மௌத்தாய் சொர்க்கத்துக்கு போகலாம். அப்ப பாருங்க சமீபத்தில் இந்த ஜமாத்துக்குள்ள இதே ஒரு குழப்பம் வந்து. ஆனா அபூதர் வழங்குற மாதிரி இந்த கோஷ்டி வழங்காததுனால முடிச்சு வைத்தாங்க ஜமாத்துல. ஒரு கருத்து பட்டுதான் அவங்க, ஏன்னா ஜமாத்துல ஒரு சட்டம் ஒன்று இருக்கு, என்ன உங்களுக்கு தெரியும், ஒருவர் பிழை செய்தார். உதாரணத்துக்கு தெளிவா நாம சொல்ல, ஒரு ஆள் சீக்கிரத்து குடிக்கிறார் ஜமாத்துக்கு தெரிஞ்சு. அப்ப முஸ்லீம்கள் உபதேசம் செய்வாங்க, குடிக்காதீங்க சரி, நீங்க ஹராம் பல முறை சொல்லுவாங்க, திரும்பி கொண்டா அல்ஹம்துலில்லா சரி. இதுதான் ஒரு முஸ்லீம் பிழை செய்வார், திரும்பி கொள்வார், ஆனா கேட்க மாட்டேன், தொடர்ந்து குடிக்கிறார். இப்ப இந்த விஷயம் அமீர்கிட்ட போடப்படும். உடனே அமீர் அவரை கூப்பிட்டு உபதேசிக்க, நீங்க இப்படி செய்யாதீங்க, சரியில்லை, ஒரு முஸ்லீம் ஹராம் செய்யக்கூடாது. நிறைய முஸ்லீம் சரி, அவர் ஜமாத்து கட்டுப்பட்டவர், நான் விடுவிறேன் பார். திரும்பி பார்த்து அடுத்த தகவல் வந்து மறுபடியும் குடிக்கிறார். ரெண்டு முறை மூணு முறை அமீர் கூப்பிட்டு உபதேசம் செய்வார், ஆனா திருப்பி சேர்க்கிற மாதிரி இல்லை. இப்ப இவர் என்ன செய்வார், பள்ளியில ஒரு மாசம் வைப்பார், பள்ளியில ஒரு மாசம் இருந்தார் கட்டுப்பாடு, இருந்து போயிட்டார், போய் பார்த்து திருப்பி குடிக்கிறார். இப்ப அவர் எடுப்பார், அமீர் எடுத்து அவருக்கு ஒரு கட்டை இருக்கு, 5, 6, 7, 8, 9, 10 வரைக்கும் அடிக்கலாம் கட்டை, அமீருக்கு உரிமை இருக்கு. இப்படிலாம் வருவது, ஆனா இவங்க அமீர் இல்லைங்கிறாங்க, இந்த ஹதீஸ்ல எப்படி அமல் செய்யறது? அப்ப 10 கசேரிக்குள்ள அடிக்கலாம், அடிச்சா 2 முறை 3 முறை திருப்பியும் குடிக்கிறார். இப்ப என்ன செய்யுது? இப்போ அமீர் செய்யறார், இவரோட முஸ்லீம்கள் யாரும் கதைக்க வேண்டாம், தர போடுறாரு, யாரும் இவரோட தொடர்பு வைக்காதீங்க. இப்படி ஒரு தொடர்பு தடை போட்ட உடனே அவரால் வாழ இயலாது. ஏன்னா எந்த முஸ்லீம்களும் தொடர்பு வைக்க மாட்டாங்க. இப்ப இவருக்கு ஒரு சிக்கல் வரும், நான் திடீர்னு மௌத்தாவன என்ன நடக்கும்? இப்ப இவர் அல்லாஹ் சரி, இப்பதான் சைத்தான் இவருக்கு தூரமாகும். உடனே இவர் வருவார், செல்வார், அல்ஹம்துலில்லாஹ் நான் விட்டுட்டு தடையை எழுதிங்க, அங்கதான் திருத்தம் உண்டாகும். இப்ப இந்த அடிப்படையில இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆளுக்கு செஞ்சாங்க, ஒரு ஆதாரம் இருக்கு, அதை வச்சு ஜமாஅத்துல நடக்கு. இது திடீர்னு ஜமாஅத்துக்குள்ள செலவங்களுக்கு இந்த தடை போட கூடாதுன்னு ஒரு கருத்து பட்டுட்டாங்க. அப்ப இந்த சத்தியத்தை சத்தியை கொண்டு வந்தாங்க. அப்ப இது ஆராய்ச்சி செய்யப்பட்டு இது தலைமைத்துவம் அமீருக்கு பாகிஸ்தானுக்கு போட்டு அமீர் தெளிவான வழக்கு எழுதினா தடை இருக்குது, அது தெளிவாயிருக்கு. இப்ப இவங்க என்ன செய்யணும்? நம்மளுடைய வழக்கத்தை அபூதர்மா தனக்கு வழங்குவது கூடாது, அமீர் சயில் புகாரி ஹதீஸை வச்சு கூடுங்கிறா. அப்ப அதிகமான முஸ்லீம்கள் அங்கிட்டு தான் நிற்கிறாங்க, நாங்க ஒரு 10 பேர் நிற்கிறோம். அப்ப நம்ம கருத்தை உருவம் விட்டு போட்டு ஜமாத்துக்குள்ள முஸ்லீம் ஆகிக்கணும். ஆனா என்ன செஞ்சாங்க, இது அடிப்படையாக வச்சு பெரும் சித்தினாக்களை உண்டாக்கி கொஞ்ச பேரை சேர்த்து ஒரு 20-30 பேர் வெளியில போயிட்டாங்க, முறுத்ததாயிட்டாங்க. இப்ப யாருக்கு நஷ்டம்? ஜமாத்தினால் அழிய போறது, அல்ஹம்துல போனதை விட கூட வந்துருக்கிற மாதிரி வளர்ந்து இருப்போம். ஜமாத்துக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, அல்லாவுடைய தீன், அல்லாவுடைய மார்க்கம் இது. எங்களையாருந்தா நாங்க அவங்க ஒரு ஆளுக்கு சொல்ற மாதிரி மாத்திக்கிட்டு போகலாம். இது குர்ஆன் ஹதீஸ், ஒவ்வொரு ஆளுக்கும் சொல்ற மாதிரி சட்டத்தை மாற்ற வேண்டாது. விளங்கக்கூடிய நேரத்தில் அமீருக்கும் மாமூர்களுக்கு இடையில ஒரு சர்ச்சை ஏற்பட்டால் தன்னுடைய ஈமானியல் இஸ்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய கருத்தை ஒத்தி வைக்கணும். ஒத்தி வச்சுட்டு தலைமைக்கு வச்சு கட்டுப்பட்டு ஜமாத்துக்குள்ள இருக்கணும். தன்னுடைய விஷயத்தை நீ ஆராய்ச்சி செய்யலாம், கடிதங்கள் அமீருக்கு கொடுக்கலாம், கதைக்கலாம், இப்படி உங்களுக்கு வளர்ந்து பாருங்க சொல்லலாமே தவிர, இதை ஒரு சித்தனாவாக எடுத்து மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி ஜமாத்திலிருந்து போனா அவங்க தான் இஸ்லாத்திலிருந்து போவாங்க, நிரந்தரம் நடத்தின்னு போவாங்க. வேற ஒன்றும் நடக்க போறதில்லை. ஜமாத்தை யாரான எதுவும் செய்யலாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டான், உம்மத்தி வாஹிரின் அலல் ஹக், சத்தியத்தில் ஒரு கூட்டம் எப்போதும் அது இருந்து கொண்டிருக்கும், சத்தியத்தை கண்டுபிடித்து சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். லா யதுர்ருஹும் மன் ஹதலஹும், அவர்களை இழிவுபடுத்தி அழிப்பதற்கு முயற்சி செய்வர்களால் எதுவுமே செய்ய முடியாது. அப்ப அந்த சத்தியம் தோன்றும் போது அதற்கு எதிராக எவ்வளவு முயற்சிகள் நடக்கும், அல்லாஹ் நாளைய காலம் வரைக்கும் அது இருந்து கொண்டுதான் இருக்கும். அதனால நான் சொல்ல வர என்னன்னு கேட்டா, இதுல இந்த சஹாபில எங்களுக்கு ஒரு முன்மாதிரி இருக்குது, குர்ஆன் ஹதீஸ்படி அவங்க நடந்தாங்க, தெளிவான ஆதாரங்கள் இருக்குது. இப்படி ஒரு கருத்து மோதல் உங்களுக்கு அமீர்மார்களோட வரும்போது, ஏன்னா நீங்க அமீரோட கட்டுப்பட்டு உங்களுடைய கருத்தை ஒரு பக்கம் வச்சுட்டு ஜமாத்துக்குள்ள இருக்கணுமே தவிர, ஜமாத்தோட நீங்க குழம்பி கொண்டு வெளியில போனா இஸ்லாத்தின் வளையம் கழுத்தில் இருந்து கேட்கும். அதுதான் கடைசி ஹதீஸ் நான் வாசி காட்டினேன். யார் அமீருடைய கட்டுப்பாட்டிலிருந்து தன்னுடைய கையை கிளட்டி கொண்டால் அவர் மறுமையிலே வருவார் அல்லாவிடத்தில், அவர் முஸ்லீம் என்பதற்கு ஒரு ஆதாரம் இருக்காது. யார் ஜமாஅத்திலிருந்து வெளியேறி மீண்டும் வராமல் மரணித்தால் அவர் ஜாஹிரிய மரணத்தை தருவார். அல்லாஹ்வுக்கு எங்களை பாதுகாக்கணும். இந்த அடிப்படையில் இந்த குழப்பத்துக்கு பிறகு எத்தனை பேர், ஒரு 6-7 பேர் இந்த கொச்சி இடங்கள்லாம் அல்ஹம்துலில்லாஹ் இப்போ திருப்பி வந்து சேர்ந்துருக்கிறாங்க, மீண்டும் பையத்து செஞ்சு சேர்றாங்க. மற்றவங்களுக்கு நாங்கள் துவா செய்யணும், இப்படி இதில் சேராமல் இருக்கிறவங்க, இப்படி இதில் வெளியேறி போனவங்க சேர்த்தாண்டிய தூண்டுதலினால அவங்களே அல்லாஹ்வுக்கு நரகத்திலிருந்து காப்பாற்றணும். இதுதான் எங்களுடைய இது. முழு பேரும் என்ன, எல்லா மக்களும் சொர்க்கம் போகணுங்கிறதா எங்களுடைய ஆசையை தவிர யார நரகம் போயிடக்கூடாது. ஆனா அல்லாவுடைய கதிர் எப்படி அந்த மாதிரி நடக்கும். அப்ப இந்த ஜும்மாவில பெரிய ஒரு படிப்பில் இருந்து ஒரு முஸ்லீம்களை மறந்துடக்கூடாது. இதை சரியா நீங்க ஞாபகத்துல வச்சுக் கொள்ளுங்க. இப்ப இதுல யாருக்கும் ஏதாவது சந்தேகங்கள் எனக்கு இருந்தா அது தெரிஞ்சு கொள்ளலாம். ஒரு கேள்வி கேட்கிறாங்க, ஒருவர் தொடர்ந்து மதுபானம் குடிக்கிறார் புகைக்கிறார் வச்சு கொள்ளுங்க, இது ஜமாத்துக்கு தெரியாது. மூத்தா போயிட்டார் ஜமாத்து என்ன நினைக்கும், ஒரு முஸ்லீம் சகோதரர் அவங்க எல்லாரும் தொழில்நுட்பமாக கொண்டு அழைச்சிடுவாங்க அப்படித்தானே. ஆனா ஹதீஸ் என்ன சொல்லுது, லா யதுஹுலுல் ஜன்னத்த முதுமிருல் ஹம்ருன்னு வருது. தொடர்ச்சியா மதுபானம் அருந்துபவன் சுவர்க்கம் செல்ல மாட்டான். இது ஹதீஸ். அடுத்தது மண் மாத்த யார் மரணிக்கின்றானோ ஒஃபி பதனிஹி ஹம்ருன், அவளுடைய வயிற்றில் மதுபானம் இருக்கின்றது. மாத்த வீட்டன் ஜாகி, அவனும் ஜாகியத்தில் மரணிப்பான். அவ என்ன செய்ய, நாம முஸ்லீம்கிட்ட தொழில்நுட்பம் ஆனா நரகத்துக்கு போவார். எப்படி மதுபானம் புகைத்தல் வந்து ஹராம், இது ஒரு ஹராமான செயல். ஒரு ஹராத்தை ஒரு முஸ்லீம் செய்வாரா வெளிப்படையில தெரிய ஜமாத்து விட கூடாது. என்ன ஹதீஸ்ல வந்து மன்றா நிற்கும் முன்கரன் பள்ளி உகையுறுதி, ஒரு தீயலை கண்டால் கையால தடுங்கள் வாயால தடுங்கள் வருவது. அவருக்கு சக்தி இல்லைன்னு சொன்னா தான் அவரை விட்டு ஒதுங்கணும். ஆனா ஒரு தலைமைத்து விட்டு சக்தி இருக்கு, அவர் தடுக்கணும் உனக்கு இருக்கும். அப்ப இந்த அடிப்படையில மதுபானத்தில் விஷயம் இப்படி. ஆனா ஒருவர் புகைக்கிறார் யாருக்கும் தெரியாது, மூத்தா போயிட்டார். இது அல்லாஹ்வுடைய கையில விடப்படும் வருவது. சிறு இல்லாத விடயங்களை ஒருவர் செய்து தௌபா செய்யாமல் மரணித்தால் அல்லாஹ் நாளினால் மன்னிப்பான், இல்லை நரகத்துக்கு போட்டு வெளியில எடுப்பான். கொஞ்ச நாளைக்கு பிறகு வெளியில வந்துடுவார், நிரந்தரமாக இருக்க மாட்டார். எது வரைக்கும், இந்த சிகரெட் ஹராம் என்று தெரிஞ்சு கொண்டு செய்கிறார். ஒரு ஆள் நம்பிக்கை இப்படி இருக்கு, இதெல்லாம் ஹராம் என்று சொல்லாம சொல்றான். இப்போ இந்த ஜமாத்துக்கு வந்து அது ஹராம் இது ஹராம் வட்டி ஹராம் இப்படி வாழ நம்ம உலகத்துல உடறாங்க. அப்படி ஒரு கோஷம் இருக்கு உலகத்துல. இதெல்லாம் சும்மா பழைய காலத்து ஆளுக்கோ சொல்லணும், தாடி வைக்கணும், முடி வளர்க்கணும், சிக்கல் குடிக்க கூடாது, வட்டி எடுக்க கூடாது, என்ன பெண்கள் முகத்தை மூடணும், இந்த நாகரிகமான நவீன காலத்தில் இதெல்லாம் ஒத்து வரமா என்று சொல்லி அவர் இப்படி நினைச்சிட்டு இருக்கிறார். சிகரெட் குடிக்காது, இவர் காஃபிர், இவர் காஃபிர். ஏன்னு கேட்டா அல்லாஹ் ஹராம் ஆக்கிறது ஹலால்ங்கிறார். அப்படி இல்ல ஹராம் தெரிய ஏதோ ஒரு சைத்தானிய தூண்டுதனால இப்படி இந்த பீடிக்கப்பட்டு இருக்கிறார் விடையலான மூத்தா போயிட்டாரு அல்லாட சொல்லி. ஆனா செருக்கான விஷயம் நூல கட்டிட்டு மூத்தாவிடார், சாஸ்திரம் பார்க்கிறார், சுகம் இல்லாம வீட்டுல மந்திரகாரன் புரிஞ்சு பால் பாக்குறாங்க. இவங்க மூத்தான நிரந்தர நகரம். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.